عليه وعلى آله وصحبه وسلم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد أيها الناس، فقد روى الشيخان الإمام البخاري ومسلم رحمهما الله في صحيحيهما من حديث عبد الله بن عباس رضي الله عنه أن النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم قال: لا يخلون رجل بامرأة إلا ومعها ذو محرم، ولا تسافر المرأة إلا مع ذي محرم. அன்பிற்குரிய சகோதரர்களே, இமாமுல் புகாரியும் முஸ்லிமியும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, லா யக்லுவன் ரஜுலுன் பிம்ரா இல்லா வமஅஹா து மஹ்ரம், ஒரு ஆண் அந்நிய பெண்ணோடு, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனியாக இருக்கக்கூடாது, மஹ்ரமாக இருந்தாலே அன்றி, அந்த ஆண் மஹ்ரமாக இருந்தாலே அன்றி அந்த ஆண் இன்னும் ஒரு பெண்ணோடு தனியாக இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல தனித்து இருக்கக்கூடாது. அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வலா துஸாஃபிரில் மர்அத்து இல்லா மஅ தி மஹ்ரம், ஒரு பெண் ஒரு மஹ்ரம் இல்லாமல் பிரயாணம் செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். ஸஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல லா யபீதன்ன ரஜுலுன் இன்த மர்அத்தின் தய்யிபின் إلا أن يكون ناكحا أو ذا محرم. قرآن ஒரு பெண்ணோடு வீட்டில் ஒரு அந்நிய பெண்ணோடு இரவை கழிக்கக்கூடாது, அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு பெண்ணை திருமணம் செய்த ஒரு கணவனாகவோ இல்லாவிட்டால் மஹ்ரமாகவோ இருந்தாலே அன்றி ஒரு ஆண் இன்னும் ஒரு பெண்ணோடு வீட்டில் இரவை கழிக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடை செய்த இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த மாதிரி ஆதாரங்கள்லிருந்து நாங்கள் முக்கியமாக விளங்கக்கூடிய ஒரு அம்சம் மஹ்ரமுடைய முக்கியத்துவம். இந்த மார்க்கத்தில் மஹ்ரம் என்றால் யார், அதனுடைய அர்த்தம் என்ன, எந்த எந்த நபர்கள் மஹ்ரமாக இருப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்பதை ஆதாரபூர்வமாக நாங்கள் அறிந்து கொள்வது முக்கியமான ஒரு அம்சம். அவ்வாறு அறிந்து கொள்வதன் மூலமாக ஆண் பெண், அதாவது அந்நிய ஆண் பெண் கலப்பு என்ற இந்த அம்சத்தில் பேணுதலாக எங்களுக்கு இருக்கலாம். ஏற்கனவே சென்ற சில வகுப்புகளில் நாங்கள் இந்த தலைப்பு சம்பந்தமாக விரிவாக ஆதாரப்பூர்வமாக பேசி வருகிறோம். அந்நிய ஆண்களும் அந்நிய பெண்களும் ஒன்று கூடி கலப்பாக நடந்து கொள்வது இந்த தீனில் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் அல்ல என்பதை ஆதாரப்பூர்வமாக நாங்கள் ஏற்கனவே நிரூபித்து காட்டியிருக்கிறோம். எனவே இதை கட்டாய கடமையாக முஸ்லீம்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அந்நிய ஆண்கள் யார், அந்நிய பெண்கள் யார், அந்நிய ஆண்கள் அல்லாத மஹ்ரமானவர்கள் யார் என்பதை ஆதாரப்பூர்வமாக அறிந்து கொள்வதும் இந்த தலைப்பு சம்பந்தமான முக்கியமான ஒரு அம்சம். எனவே இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் மஹ்ரம் என்ற இந்த நபர் யார் என்பதை அதனுடைய வரைவிலக்கணத்தோடும் ஆதாரப்பூர்வமாக பார்ப்போம். மஹ்ரம் என்றால் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய அனுமதிக்கப்படாத ஒரு ஆண், ஹராமாக்கப்பட்ட ஒரு ஆண். அவருக்கு மஹ்ரம் என்று கூறுவோம் அரபு மொழியில். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் மத்தியில் திருமணம் முடிப்பது இந்த தீனில் ஹராமாக்கப்பட்டிருந்தால் அவருக்கு மஹ்ரம் என்று கூறப்படும். எந்த வகையில் என்றால் இமாம் இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் வரைவிலக்கணமாக, அல் மஹாரிம் லில்மர்அத்தி ஹுவ ஜௌஜுஹா وكل رجل تحرم عليه على التأبيد بنسب او سبب مباح. இந்த வரை விளக்கணத்தை நீங்க பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான ஒரு வரை விளக்கணம், மஹ்ரம் என்றால் யார் என்று காட்டுவதற்கு இமாம் இப்னு உசைமீன் கூறுகிறார், அல் மஹாரிம் என்பது மஹ்ரம் என்ற சொல்லுடைய பன்மை சொல். அல் மஹாரிம் ஒருமை வந்து மஹ்ரம். எனவே ஒரு பெண்ணுக்கு மஹரம் என்பது யார், அந்த பெண்ணுடைய கணவனாக இருக்கணும், இது ஒன்று. அதேபோல் ஒவ்வொரு ஆணும் அந்த பெண் மீது ஹராமாக்கப்பட்டு இருந்தால் அந்த பெண் அந்த ஆணை திருமணம் முடிப்பதை ஹராமாக்கப்பட்டிருந்தால் பினசபின், அதாவது ஹராமாக்கப்பட்டிருந்தால் தொடர்ந்தும் ஒருபோதும் அனுமதிக்கப்பட்டிருக்க கூடாது, தொடர்ந்தும் அந்த பெண் மீது ஒரு ஆண் ஹராமாக்கப்பட்டிருந்தால் திருமணம் முடிப்பதற்கு, அது ரெண்டு வகையில் வரலாம். ஒன்றோ பினசப் வம்சாவளி மூலமாக, இரத்த உறவு மூலமாக ஹராமாக்கப்பட்டிருக்கலாம். பினசப் ஐ பில் கராப, ஒன்றோ வம்சாவளி இரத்த உறவு மூலமாக அந்த ஆண் அந்த பெண் மீது திருமணம் கொள்வதை ஹராமாக்கப்பட்டிருக்கலாம். பினசப் அவ் சபபின் முபா, இல்லாவிட்டால் இன்னும் ஒரு வகையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரணம் மூலமாக அந்த பெண் மீது அந்த ஆண் ஹராமாக்கப்பட்டிருக்கலாம். அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் மத்தியில் திருமணம் நடைபெறுவது ஹராமாக்கப்பட்டிருக்கும் ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு காரணம் மூலமாக. அந்த அனுமதிக்கப்பட்ட காரணம் வந்து பிர்ரபா அவ் பில் முசாஹரா, ரெண்டு வகையில் வரும். ஒன்றோ பால் குடி உறவு மூலமாகவோ, இதுக்கு சொல்லுவோம் அர்ரபா ஆண்டு, பால் குடி உறவு மூலமாக. அவில் முசாஹரா, இல்லாவிட்டால் திருமண சம்பந்த உறவு மூலமாக, இது சபபுன் முபாஹ். இந்த ரெண்டு அம்சமும் ரபாவும் அல் முசாஹராவும் சபப் முபாஹ், அனுமதிக்கப்பட்ட ஒரு காரணமாக அந்த பெண் அந்த ஆண் மீது ஹராமாக்கப்படுகிறார் திருமணம் முடிப்பதை. ஒன்றோ பால் குடி உறவு மூலமாக, இல்லாவிட்டால் அல் முசாஹரா, அதாவது திருமண சம்பந்த உறவு மூலமாக. இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்துவோம். எனவே இதுதான் மஹ்ரமுடைய வரைவு இலக்கணம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இதை பற்றி ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய மஜ்மூ அல் ஃபதாவா 32வது வால்யூம்ல 62வது பகுதியிலிருந்து விரிவாக பேசியுள்ளார். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் விரிவாக அழகாக பேசியுள்ளார் ஆதாரபூர்வமாக. அதில் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா முதலாவதாக வம்சாவளி உறவு, அதாவது இரத்த உறவு மூலமாக எந்தெந்த ஆண்கள் இல்லாட்டி எந்தெந்த பெண்கள் ஒரு ஆணுக்கு மஹரமாக இருக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். ஒன்றோ வம்சாவளி இரத்த உறவு மூலமாக, இல்லாவிட்டால் அல் முசாஹரா திருமண சம்பந்தமான உறவு மூலமாகவும் ஹராமாக்கப்படலாம். இது ரெண்டையும் ஷேக் இஸ்லாம் கொஞ்சம் விரிவாக பேசியுள்ளார். அதை நாங்க அதை பத்தி பேச முதல்ல அல்லாஹ் தபாரக் வ தஆலா கூறுகிறான், வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரன் ஃபஜஅலஹு நஸபன் வ ஸஹ்ரா வ கான ரப்புக கதீரா என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த ரெண்டு சம்பந்தத்தையும் தொடர்புகளையும் பத்தி அல்லாஹ் கூறும் போது குர்ஆன்ல, வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரன், அல்லாஹ் அவன்தான் ஒரு துளி நீரிலிருந்து, அதாவது மனித விந்திலிருந்து இந்த மனிதனை படைத்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா. அவ்வாறு படைத்து ஃபஜஅலஹு நஸபன் வ ஸஹ்ரா, அந்த மனிதர்களை அவனுக்கு வம்சாவளியையும் அதன் மூலம் ஏற்படும் உறவையும் திருமணம் மூலம் ஏற்படும் சம்பந்தத்தையும் ஆக்கினான் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். இந்த ரெண்டு பக்கத்தையும் அல்லாஹ் உருவாக்கியுள்ளான் எங்களுக்கு, இந்த மனிதர்களுக்கு வம்சாவளி மூலமாக வரக்கூடிய ஏற்படும் அந்த உறவு, அதேபோல் திருமணம் மூலம் ஏற்படும் உறவுகள், இது ரெண்டையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா உருவாக்கியுள்ளான். அதற்கு அவைகளுக்கு சட்டத்திட்டங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான். அந்த வழியில முதலாவதாக அந்நசப், வம்சாவளி இரத்த உறவு மூலமாக வரக்கூடிய மஹ்ரம்கள் யார் என்பதை நாங்க பார்ப்போம். அல் முஹர்ரமாத் பின் நசப், அதாவது வம்சாவளி உறவு இரத்த உறவு மூலமாக ஹராமாக்கப்பட்ட பெண்கள் யார் என்பதை அதற்கான ஒரு கோட்பாடையும் ஷேகுல் இஸ்லாம் கூறி காட்டுகிறார். இந்த கோட்பாடை நீங்க கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. فالضابط فيه ان جميع اقارب الرجل من النسب حرام عليه الا بنات اعمامه واخواله وعماته وخالاته. இது ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு, சுருக்கமான ஒரு கோட்பாடு. இதை நாங்க விளங்கி கொண்டா லேசாகும். எப்படின்னா, ஒரு ஆணுடைய அனைத்து இரத்த உறவு மூலமாக வரக்கூடிய அனைத்து பெண்களும் அந்த ஆண் மீது ஹராம், திருமணம் முடிப்பது மஹ்ரம். ஒரு ஆணுக்கு இரத்த உறவு மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் ஹராம், முஹர்ரமாத். நான்கு வகைகளை தவிர உதாரணத்துக்கு, ஹராமாக்கப்பட்ட பெண்கள் ஒரு ஆணுடைய தாய், இந்த தாயுடைய தாய் உமமா பாட்டி என்று கூறுகிறோம், இது ஹராம். தந்தையுடைய தாய் ஹராம், முஹர்ரமா. அதேபோல் தாயுடைய சகோதரி, தந்தையுடைய சகோதரி, இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் யார் இந்த ஆணுக்கு இரத்த உறவு மூலமாக வரக்கூடிய பெண்கள், இவர்கள் அனைவர்களும் ஹராம். நான்கு சாரார தவிர, இந்த மாதிரி இரத்த உறவு மூலமாக வரக்கூடிய பெண்கள் இந்த ஆணுக்கு எல்லாம் ஹராமாக்கப்பட்டவர்கள், மஹ்ரம்கள், நான்கு சாரார்களை தவிர, இதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. பனாத்து அஹ்மாமிஹி, முதலாவது சாரார் பனாத்து அஹ்மாமிஹி, அந்த ஆணுடைய தந்தையின் சகோதரரின் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். நாங்கள் சாச்சாண்டா சொல்லுவோம், தந்தையுடைய சகோதரர் யார்? சாச்சா. சாச்சாவுடைய மகள்மார் வந்து மஹரம் அல்ல, இது ஒரு சாரார். அப்படின்னா எங்களுக்கு திருமணம் முடிக்கலாம். என்னுடைய தந்தையுடைய சகோதரர் சாச்சா, என்னுடைய சாச்சாட மகளை எனக்கு திருமணம் முடிக்கலாம், மஹரம் இல்லை, இது ஒன்று. வஅஹ்வாலிஹி, ரெண்டாவது சாரார் என்னுடைய தாயுடைய சகோதரிகள், சகோதரர்கள், நாம் அஃப்வன் சகோதரர்கள், அவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்வோம்? மாமாமார்கள். அவர்களுடைய பிள்ளைகளும் மஹரம் இல்லை, பெண் பிள்ளைகள். அதாவது என்னுடைய மாமாவுடைய தாயுடைய சகோதரருடைய பெண் பிள்ளை வந்து ஹராம் இல்லை, திருமணம் செய்யலாம். இது ரெண்டு சாரார். மூணாவது சாரார் வஅம்மாதிஹி, பனாத் அம்மாதிஹி, அதாவது என்னுடைய தந்தையுடைய சகோதரிகளுடைய பெண் பிள்ளைகள். சகோதரிக்கு என்ன சொல்வோம்? தந்தையுடைய சகோதரிக்கு மாமி என்று சொல்வோம். அதாவது என்னுடைய மாமியுடைய பெண் பிள்ளைகள் வந்து மஹரம் அல்ல, திருமணம் முடிக்கலாம், மஹரம் இல்ல. இது மூணாவது. நாலாவது சாரார்கள் வபனாத்து காலாத்திஹி, என்னுடைய தாயுடைய சகோதரிகளுடைய பெண் பிள்ளைகள். இவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? சாட்சி. அதாவது என்னுடைய சாட்சியுடைய பெண் பிள்ளைகள், எனக்கு மஹரம் அல்ல, திருமணம் முடிக்கலாம். இந்த நான்கு சாரார தவிர இரத்த உறவு மூலமாக வரக்கூடிய தொடர்பு இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் மஹரம். இந்த நான்கு சாரார தவிர, விளங்கிச்சா? அதுவே இந்த நான்கு, அதாவது சாச்சா சாட்சி, மாமா மாமி, அது சரி, பெரியப்பா பெரியம்மா அப்படியும் வரும். அதுதான் சொல்றோம், தந்தையுடைய சகோதரர் இல்லாட்டி தாயுடைய சகோதரர் சகோதரிகள். இவர்களை தவிர மற்ற அனைத்து பெண்களும், அதாவது இரத்த உறவு மூலமாக வரக்கூடிய பெண்களும் எனக்கு மஹரம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். விளங்கிச்சா இது? அப்ப சாட்சி வந்து எனக்கு மஹரமா இல்லையா? சாட்சி மஹரம், மாமி மஹரம், தந்தையுடைய தாய் மஹரம், தாயுடைய தாய் மஹரம். விளங்கிச்சா? தந்தையுடைய சாட்சி, தந்தையுடைய மாமி மஹரம், தாயுடைய சாட்சி, தாயுடைய மாமி, இவங்கெல்லாம் மஹரம். இந்த நான்கு சாரார்களை தவிர, இந்த நான்கு சாரார்களை தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹலாலாக்கி கொடுத்துள்ளார். அதனால் தான் ஷேகுல் இஸ்லாம் இந்த விதிவிலக்கணத்தை கொண்டு வரார், இந்த நான்கு சாரார்களை தவிர. ஷேகுல் இஸ்லாம் இந்த கோட்பாட இந்த ஆயத்திலிருந்து எடுத்திருக்கிறார். இந்த ஆயத்து சூரத்துல் அஹ்சாப்ல வரக்கூடிய ஆயத்து. யா அய்யுஹன் நபியு இன்னா அஹ்லல்னா லக அஸ்வாஜக்கல் லாதி ஆதைத உஜூரஹுன் வமா மலக்கத் யமீனுக மிம்மா அஃபா அல்லாஹு அலைக وَبَنَاتِ عَمِّكَ وَبَنَاتِ عَمَّاتِكَ وَبَنَاتِ خَالِكَ وَبَنَاتِ خَالَاتِكَ اللَّاتِي هَاجَرْنَ مَعَكَ وَامْرَأَةً مُؤْمِنَةً إِنْ وَهَبَتْ نَفْسَهَا لِلنَّبِيِّ إِنْ أَرَادَ النَّبِيُّ أَنْ يَسْتَنْكِحَهَا خَالِصَةً لَكَ مِنْ دُونِ الْمُؤْمِنِينَ. عند الله تبارك وتعالى இந்த ஆயத்துல குறிக்கப்பட்டிருக்கிறான், நபியே நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு நீங்கள் மஹர் கொடுத்து திருமணம் முடித்துக் கொண்ட மனைவிகளை ஹலாலாக்கியுள்ளோம். ஏற்கனவே ரசூலுல்லாஹ் மஹர் கொடுத்து திருமணம் முடித்த மனைவிகளை அல்லாஹ் ஹலாலாக்கினான். இது ஒன்று. ரெண்டாவது, வமா மலகத் யமீனுக மிம்மா அஃபா அல்லாஹு அலைக், அல்லாஹ் உமக்கு யுத்தத்தால் அளித்த உமது வலக்கரம் சொந்தமாக்கிக் கொண்ட பெண்கள், இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு ஹலாலாக்கி கொடுத்திருக்கான். அதாவது யுத்தத்தால் காஃபிர்கள் கிட்டிருந்து கைதிகளாக எடுக்கப்படக்கூடிய அந்த பெண்கள் வந்து கனிமத்தில் வந்து அவர்களை, அதாவது இஸ்லாமிய நாட்டு தலைவர் வந்து மக்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் அடிமைகளாக. அப்பொழுது அந்த அடிமைகளை வந்து அல்லாஹ் தபாரக வதால ஹலாலாக்கி இருக்கிறான். இது யுத்தத்தால் வரக்கூடியது, இது யஹ்யா ஸல்மி சொல்லக்கூடிய அந்த அடிமைகள் அல்ல. சுனாமிலேயோ நாம் அந்த வகையில் வரக்கூடிய அடிமைகள் இல்ல, இது வந்து யுத்தத்தில் வரக்கூடிய அடிமை, இது ஹலால், இதை நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம். அவ்வாறு கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், வபனாதி அம்மிக்க, உங்களுடைய தந்தையுடைய சகோதரனின் பெண் பிள்ளைகள், வபனாதி அம்மாதிக்க, உங்களுடைய தந்தையுடைய சகோதரிகளின் பெண் பிள்ளைகள், வபனாதி காலிக்க, உங்களுடைய தாயுடைய சகோதரனின் பெண் பிள்ளைகள், வபனாதி காலாதிக்க, உங்களுடைய தாயுடைய சகோதரிகளின் பெண் பிள்ளைகள், அல்லாதி ஹாஜர்னமாக், இவர்கள் உங்களோடு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தார்களோ இவர்களிலிருந்து நீங்கள் திருமணம் செய்வதையும் அல்லாஹ் ஆகுமாக்கியுள்ளான், ஹலாலாக்கியுள்ளான், அனுமதித்துள்ளான். இது தெளிவா இப்ப இந்த நான்கு சாராரா அல்லாஹ் தபாரக வதால ஹலாலாக்கியுள்ளான். எனவே அதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியில முந்தி காலத்திலிருந்தே பரவி இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்ன, அதாவது ஒரு சாச்சாவுடைய மகள் வந்து சகோதரன் மாதிரி திருமணம் முடிக்கலாம், அப்படி பரவி இருக்குதா இல்ல? இன்னும் இந்த சிந்தனை இருக்குது முஸ்லிம்களுக்கு மத்தியில். இது பிழையான சிந்தனை, இது வந்து பிழையான சிந்தனை. இப்படி ஹராமாக்குறது பாவமான ஒரு செயல். எனவே இந்த மாதிரி சாச்சாவுடைய பெண் பிள்ளைகள் வந்து மஹரம் அல்ல, அவர்களை சகோதரிகளாக கருதி அவர்களோடு கலப்பமாக நடந்து கொள்வது ஹராமாக்கப்பட்ட விடயம். ஒரு பக்கம் அல்லாஹ் தடை செய்தத இவங்க அதை கவனத்துக்கு எடுக்காம பாவத்தில் விழுந்து வருகிறார்கள், கலப்படம் செய்து அந்த சாச்சாவின் மகள்களோடு கலப்பமாக இருந்து, இது ஒரு பக்கம். மற்ற பக்கம் அல்லாஹ் ஹலாலாக்கினத்த ஹராமாக்கி உள்ளார்கள், என்னது அவர்களை திருமணம் செய்வதை அல்லாஹ் ஹலாலாக்கியுள்ள, அந்த பக்கத்தை இவங்க தடை செய்துள்ளார்கள். எல்லாம் மறுபக்கம் மாறி இருக்குது. இது யாருடைய சம்பிரதாயமோ தெரியா, இது அந்நியர்களுடைய சம்பிரதாயமா இருக்கலாம், கலாச்சாரமாக இருக்கலாம். அப்படியா யாருக்கு தெரியும் அது? எனவே இந்த நான்கு சாரார்கள் அல்லாஹ் தபாரக வதஆலா ஹலாலாக்கியுள்ளான், அதாவது அவர்களை திருமணம் செய்வதை ரசூல்லாவுக்கும், ரசூல்லாவுக்கு ஹலாலாக்கினா அது முழு உம்மத்துக்கும் ஹலாலாக்கின மாதிரி. ஆனா இந்த ஆயத்தில் ரசூல்லாவுக்கு குறிப்பா வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது, அதையும் அல்லாஹ் தபாரக வதஆலா சொல்லி காட்டுகிறான். வம்ராஅத்தன் முஃமினதன் இன் வஹபத் நஃப்ஸஹா லின்-நபி இன் அராத அன்-நபி அன் யஸ்தன்கிஹா காலிஸதன் லக மின் தூனில் முஃமினீன். அதேபோல் நபிக்கு தன்னை மஹர் இல்லாமல், நபிக்கு அர்ப்பணம் செய்து ஒரு பெண் தன்னை அர்ப்பணம் செய்து, நபிகளாருக்கு அர்ப்பணம் செய்து ஒரு பெண் மஹர் இல்லாமல் ரசூல்லாவை திருமணம் செய்ய முன்வந்தால் அதையும் அல்லாஹ் ரசூல்லாவுக்கு ஹலாலாக்கி கொடுத்தான். ஹாலிசத்தன், அது ரசூல்லா அந்த திருமணத்தை விரும்பினால் அவருக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். ஹாலிசத்தன் லக மின் தூனில் முஃமினீன், அது ரசூல்லாவுக்கு மாத்திரமுரிய ஒரு அம்சம், மூமீன்களுக்கு அந்த அம்சத்தை அல்லாஹ் அனுமதி ஆகுமாக்கி இல்ல, அனுமதி கொடுக்க இல்ல. இது ரசூல்லாவுக்கு மாத்திரமுரிய ஒரு அம்சம், அதாவது ஒரு பெண் மஹர் இல்லாமல், வலி இல்லாமல், அதே போல் சாட்சி இல்லாமல் ரசூலுல்லாஹிக்கு வந்து அந்த பெண் தன்னை ஒப்படைப்பது, மஹர் இல்லாமல் நபிக்கு அர்ப்பணிப்பது, இது அல்லாஹ் ரசூலுல்லாஹிக்கு மாத்திரம் அனுமதித்த ஒரு அம்சம், குறிப்பாக மற்ற மூமின்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு அம்சம் அல்ல என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். எனவே இந்த நான்கு சாரார அல்லாஹ் தபாரக வதஆலா ஹலால் ஆக்கியுள்ளான். இவர்களை தவிர மற்ற அனைத்து பெண்களும், இரத்த உறவு மூலமாக வரக்கூடிய அனைத்து பெண்களும் மஹரம்கள் என்பதை நாங்க விளங்கிக் கொள்ளலாம். அவர்களை அல்லாஹ் தபாரக வதஆலா சூரத்துன் நிசால வரக்கூடிய ஆயத்துங்கள்ல தெளிவுபடுத்தி உள்ளான். சுப்ஹானஹு வதஆலா யார் அவர்கள் என்று, ஏழு சாரார்கள், ஏழு சாரார்கள். அல்லாஹ் தபாரக வதஆலா கூறுகிறான், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ அகவாத்துக்கும் வ அம்மாத்துக்கும் வ காலாத்துக்கும் வ பனாத்துல் அஹி வ பனாத்துல் உஹ்தி வ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்பானக்கும் وأخواتكم من الرضاعة وأمهات نسائكم وربائبكم اللاتي في حجوركم من نسائكم اللاتي دخلتم بهن فإن لم تكونوا دخلتم بهن فلا جناح عليكم وحلائل أبنائكم الذين من أصلابكم وأن تجمعوا بين الأختين إلا ما قد سلف إن الله كان غفورا رحيما. இந்த ஆயத்து சூரத்து நிசால வரக்கூடிய ஆயத்து முக்கியமான ஒரு ஆயத்து, மஹரம்கள் சம்பந்தமா வரக்கூடிய முக்கியமான ஒரு ஆயத்து. இதில் அல்லாஹ் தபாரக வதஆலா முதல்ல ஏழு சாரார்களை கூறி காட்டுகிறான், எங்களுக்கு இரத்த உறவு, இரத்த பந்த உறவு மூலமாக ஹராமாக்கப்பட்ட பெண்கள் யார், எங்களுக்கு திருமணம் முடிக்க முடியாத, அனுமதிக்கப்படாத, எங்களுக்கு அவர்களோடு தனியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பிரயாணம் செய்யலாம், இவர்கள் யார், அந்த பெண்கள் யார் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தியுள்ளான். உங்கள் மீது உங்களுடைய தாயார்கள் ஹராமாக்கப்பட்டுள்ளார்கள், விலக்கப்பட்டுள்ளார்கள், தடை செய்யப்பட்டுள்ளார்கள். என்னத்திலிருந்து தடை, என்னத்திலிருந்து ஹராமாக்கப்பட்டிருக்கார்கள், நீங்கள் திருமணம் செய்வதிலிருந்து உங்களுடைய தாயார்கள், அந்த தாய் நாம் உங்களுடைய தாயார்கள். வபனாத்துக்கும், இரண்டாவது உங்களுடைய பெண் பிள்ளைகள், உங்களுடைய பெண் பிள்ளைகள். வ அஹவாத்துக்கும், மூணாவது உங்களுடைய சகோதரிகள். சகோதரிகள் வந்து ஒரே தகப்பன் தாயில இருந்து வந்திருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் ஒரு தகப்பனுக்கு இன்னும் ஒரு மனைவி மூலமாக வந்ததா இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் ஒரு தாய்க்கு இன்னும் ஒரு கணவன் மூலமாக வந்திருந்தாலும் சரி. இது விளங்கிச்சா? சகோதரி வந்து மூன்று வகையில வரலாம். எனக்கு ஒரு சகோதரி, ஒரே தாய் தகப்பன்ல இருந்து வந்த சகோதரி, மின் அபின் வஉம், இது ஒன்று. இரண்டாவது தகப்பன் மூலமாக எனக்கு சகோதரி, தகப்பன் மூலமாக எனக்கு சகோதரி, இது ஒன்று. இன்னும் ஒன்று தாய் மூலமாக எனக்கு சகோதரி. தகப்பன் மூலமாக எனக்கு சகோதரி எப்படி, ஏண்ட தாய் வேற, அந்த சகோதரியோட தாய் வேற, ஆனா தகப்பன் உண்டு, விளங்கிச்சா? அதே போல் தாய் மூலமாக எனக்கு சகோதரி, தாய் மூலமாக மாத்திரம். அதே எப்படி, ஏண்ட தகப்பன் வேறு, அந்த சகோதரியோட தகப்பன் வேறு, ஆனா தாய் வந்து உண்டு, அப்படியும் வரலாம். எந்த வகையில வந்தாலும் சகோதரி, இரத்த சம்பந்தமாக வரக்கூடிய சகோதரி வந்து ஹராம். இது மூணாவது. வ அம்மாத்துக்கும், உங்களுடைய தந்தையுடைய சகோதரிகள், நாங்க என்ன சொல்றோம், மாமிமார்கள் என்று சொல்றோம், மாமிமார்கள் மஹரம்கள். வ காலாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்களுடைய சகோதரிகள், அவர்கள் அவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்வோம், சாட்சிமார்கள், ஹராம் மஹரம்கள். எங்களுக்கு அவர்களோடு தனியாக இருக்கலாம், அவர்களோடு பிரயாணம் செய்யலாம், திருமணம் முடிப்பது ஹராம். வபனாத்துல் அஹி, இது எத்தனாவது, அம்மாத்துக்கும் நாலாவது, ஹாலாத்துக்கும் ஐந்தாவது, وبنات الاخي ஆறாவது. அதாவது சகோதரனுடைய பெண் பிள்ளைகள், என்னுடைய சகோதரனுடைய பெண் பிள்ளைகள். நான் அவர்களுக்கு யார்? சாட்சியாக இருப்பேன். எனவே என்னுடைய சகோதரனின் பெண் பிள்ளைகளை எனக்கு திருமணம் முடிக்கலாது, நான் அவர்களுக்கு மஹரமா இருப்பேன். சகோதரனின் பெண் பிள்ளைகள். வபனாதுல் உக்தி, என்னுடைய சகோதரிகளுடைய பெண் பிள்ளைகள், இவர்களும் இது ஏழாவது சாரார் மஹரம்கள். எனவே இந்த ஏழு சாரார்களும் இரத்த பந்து உறவு மூலமாக ஹராமாக்கப்பட்ட பெண்கள் என்பதை நாங்க விளங்கிக் கொள்ளலாம். அதேபோல் ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா இந்த ஏழு சாலார்கள் வந்து இன்னும் சில அம்சங்களை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். உம்மஹாத், எங்களுடைய தாய்மார்கள் என்ற அம்சத்திற்கு கீழே தாயுடைய தாய், தாயும் வருவார், உம்மம்மாவும் வருவார். அது அப்படியே மேல போவோம், தொடர்ந்து மேல போய் கொண்டு போவோம். தாயுடைய தாய், தாயுடைய தாயுடைய தாய் எல்லாம் வந்து அந்த சட்டத்தை எடுக்கும். வரும். அதேபோல் உம்மஹாத்துக்கும் என்ற இந்த முதல் அம்சத்துக்கு கீழே தந்தையுடைய தாய், என்னுடைய தந்தையுடைய தாயும் இந்த அம்சத்துக்கு கீழே வருவாங்க. அதேபோல் தந்தையுடைய தாயுடைய தாய், அது அப்படியே மேல போகும். வைன் ஆலா, அவர்களும் ஹராம் மஹ்ரம்கள். இதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்ல உலமாக்கள் கிட்ட என்று ஷேக்குல் இஸ்லாம் கூறுகிறார். அதேபோல் இரண்டாவது வபனாத்துக்கும், உங்களுடைய பெண் பிள்ளைகள், என்னுடைய பெண் பிள்ளைகள் என்று கூறும்போது என்னுடைய பேரப்பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளை மூலம் வரக்கூடிய பேரப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வரலாம். அவர்களும் அவர்களுக்கு கீழே அப்படியே போகக்கூடிய வம்சாவளி மூலமாக வரக்கூடிய பெண் பிள்ளைகளும் ஹராம். அதேபோல் என்னுடைய ஆண் குழந்தை, ஆண் பிள்ளைக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தை பேரப்பிள்ளை, அது அப்படியே போகும் கீழே. வைன் நசல், எல்லாம் ஹராம். இது விளங்கிச்சா? பையன், இதுலையும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அதே போல் மூணாவது அம்சம், எங்களுடைய சகோதரிகள் என்று சொன்னா அதுக்கு கீழே நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு தாய் தகப்பன் மூலமாகவும் இல்லாட்டி தகப்பன் மூலமாகவும் இல்லாட்டி தாய் மூலமாகவும் மாத்திரம் வரக்கூடிய சகோதரிகளும் இதுக்குள்ள வருவாங்க. அதை ஏற்கனவே நான் சொல்லி காட்டினேன். அதேபோல் நாலாவது அம்மாத்துக்கும், உங்களுடைய சாட்சிமார்கள் மாமிமார்கள், அம்மாத்துக்கும் உங்களுடைய மாமிமார்கள் என்று கூறக்கூடிய இந்த அம்சம், அதேபோல் ஹாலாத்துக்கும் உங்களுடைய சாட்சிமார்கள் என்று கூறக்கூடிய இந்த ரெண்டு அம்சத்துக்கு கீழேயும் தகப்பன் தாய் அவர்களுடைய சாட்சி சாட்சாமார்கள், தகப்பன் தாய் ரெண்டு பேர்த்திடையும் சாட்சி சாட்சாமார்கள் எல்லாம் இதுக்குள்ள வருவாங்க. ஏண்ட சாட்சா சாட்சிமார்கள் என்று கூறக்கூடிய இந்த அம்சத்துக்கு கீழே என்னுடைய தகப்பனுடைய சாட்சி சாட்சாமார், என்னுடைய தாயுடைய சாட்சி சாட்சாமார் எல்லாம் இந்த அம்சத்துக்கு கீழே வருவாங்க. அவர்களும் மஹரம்கள், இரத்த உறவு மூலமாக வந்த மஹரம்கள், ஹராமாக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதேபோல் ஆறாவதும் ஏழாவதுமான அம்சம் என்னது? என்னுடைய சகோதர சகோதரிகளுடைய பெண் பிள்ளைகள், இவர்களும் ஹராம். அதேபோல் அந்த பெண் பிள்ளைகளுக்கு, சகோதர சகோதரிகளுடைய பெண் பிள்ளைகளுக்கு பிறக்கக்கூடிய பெண் பிள்ளைகளும் ஹராம். வஇன் நஸல, அது அப்படியே தொடர்ந்தும் கீழே போகும். அதேபோல் சகோதர சகோதரிகளுக்கு, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுடைய பெண் பிள்ளைகள், அவர்களும் ஹராம். இதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளோம். இவர்கள் எல்லாம் ஹராமாக்கப்பட்டவர்கள், மஹரம் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். எனவே இந்த அனைத்து அம்சங்களும் இரத்த பந்த உறவு மூலமாக வரக்கூடிய மஹரம்கள் என்பதை நாங்கள் இப்ப விளங்கிக் கொண்டோம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த ஏழு அம்சங்களை கூறிவிட்டு கூறுகிறான், வபனாத்துல் உக்தி வ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்பானக்கும் வ அஹவாத்துக்கும் மினர் ரபாஅதி என்று கூறுகிறான். இது இன்னும் ஒரு செக்ஷன், இன்னும் ஒரு பிரிவு. முதல் செக்ஷன் என்ன? முதல் பிரிவு வம்சாவளி இரத்த உறவு மூலமாக வரக்கூடிய பெண் மஹ்ரம்கள் என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். ரெண்டாவது அம்சம் பால் குடி உறவு மூலமாக வரக்கூடிய மஹ்ரம்கள் யார், பெண் மஹ்ரம்கள் யார் என்பதை அல்லாஹ் தபாரக வத்தாலா இந்த ஆயத்தில் தெளிவுபடுத்துகிறான். وَأُمَّهَاتُكُمُ اللَّاتِي أَرْضَعْنَكُمْ وَأَخَوَاتُكُمْ مِنَ الرَّضَاعَةِ உங்களுக்கு பால் குடி பால் தந்த, உங்களுக்கு பாலை குடிக்க வைத்த உங்களுடைய தாய்மார்கள் என்று கூறுகிறான் அல்லாஹ் தபாரக வ தஆலா. அதாவது இன்னும் ஒரு அந்நிய பெண் கிட்ட ஒரு குழந்தை பால் குடித்தால் ஐந்து முறை உறிந்து அந்த பாலை குடித்தால் அந்த குழந்தை வந்து அந்த பெண்ணுக்கு ஹராம், அந்த பெண் தாயாக மாறுகிறார் அந்த குழந்தைக்கு. இரத்த பந்து உறவு இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆனால் ஐந்து முறை உறிந்து அந்த பாலை குடித்திருந்தால் அந்த குழந்தை வந்து ஒரு மகனாகவும் அந்த தாய், ஒரு தாயாகவும் அந்த குழந்தைக்கு மஹ்ரமாகவும் மாறுகிறார். இருந்தாலும் சரி, ஒரு தாய் மாத்திரம் தான் இருக்க முடியவில்லை, நிறைய தாய்மார்கள் இருக்கலாம். ரசூல்லாவுக்கும் அப்படி இருந்தார்கள். நாம் அவர்கள் அனைவரும் தாய்மார்கள். இந்த மஹ்ரம் இந்த விஷயத்தில் அவர்கள் தாய்மார்கள். அதாவது அவர்களோடு நாங்க தனியா இருக்கலாம், அதே போல் அவர்கள் அவர்களோடு பிரயாணத்தில் தனியா போகலாம். மஹ்ரம் மஹ்ரம் இந்த விஷயத்தில் தாய், ஆனா சொத்து பிரிக்கிற விஷயத்தில் அவர்கள் வரமாட்டார்கள். சொத்து பிரிக்கிற விஷயத்தில் உண்மையான தாய், அதாவது இரத்த உறவு மூலமாக வரக்கூடிய தாய்க்கு தான் அந்த சொத்து. இந்த தாய்க்கு சொத்து இல்லை, இது மஹரம் விஷயத்தில் மட்டும்தான். இது சம்பந்தமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஸஹீஹ் புகாரிலேயும் முஸ்லிம்லேயும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், யஹ்ருமு மினர் ரழாஅ ما يحرم من النسب والولادة. இரத்த உறவு மூலமாக எவைகள் எந்தெந்த நபர்கள் ஹராமாகிறார்களோ அவர்கள் வந்து இந்த பால் குடி உறவு மூலமாகவும் ஹராமாகுவார்கள், தடை செய்யப்படுவார்கள், விலக்கப்படுவார்கள். திருமணம் செய்வதிலிருந்தும் அவர்கள் விளக்கப்பட்டு ஹராம் ஆவார்கள் என்று ரசூல்லா கூறினார். இது விளங்கிச்சா உங்களுக்கு? இரத்த உறவு மூலமாக யார் யாரெல்லாம் மஹ்ரமாக இருக்கிறார்களோ தாய் மூலமாக, அவர்கள் வந்து பால் குடி உறவு மூலமாகவும் அவர்கள் அனைவரும் இந்த குழந்தைக்கு மஹ்ரமாக வருவார்கள். விளங்கிச்சா? அந்த குழந்தைக்கு உதாரணத்துக்கு பையன், ஒரு குழந்தை ஒரு தாய் கிட்ட ஒரு பெண் கிட்ட பால் குடித்தாள் ஐந்து தடவை, அந்த பெண் வந்து தாய், தாயாக மாறுகிறார் மஹரமாக. அந்த பெண்ணுடைய மகள், அந்த பெண்ணுடைய மகள் இந்த குழந்தைக்கு மஹரமா இல்லையா? மஹரம். அந்த பெண்ணுடைய தாய் அந்த குழந்தைக்கு யார்? மஹரம், உம்மமா, அதாவது பால் குடி உறவு மூலமாக உம்மமா. அந்த பெண்ணுடைய சகோதரி அந்த குழந்தைக்கு யாரா இருப்பார்? சாட்சியா இருப்பார். எந்த உறவு மூலமாக? பால் குடி உறவு மூலமாக அந்த பெண்ணுடைய சகோதரி சாட்சி. அந்த பெண்ணுடைய பையன், மாமி, லாட்டி, சாட்சி எல்லாம் இந்த குழந்தைக்கு என்ன? உறவாகவும் மஹரமாகவும் வருவார்கள். விளங்கிச்சா? எனவே அந்த குழந்தையை பொறுத்தவரையில் அந்த பெண்ணுடைய அனைத்து உறவுகளும் அந்த குழந்தைக்கு திரும்பும். எப்படி இரத்த உறவு மூலமாக ஒரு பிள்ளைக்கு ஹராமாகிறதோ அதே மாதிரி பால் குடி உறவு மூலமாக அந்த பெண் மூலமாக எல்லா மஹரம்களும் மஹரமாக வருவார்கள். விளங்கிச்சா உங்களுக்கு? தயிர். இது அல்லாஹ் தபாரக வதஆலா இந்த ஆயத்துல கூறி காட்டுகிறான், உம்மஹாத்துக்குமுல்லாதி அர்பானக்கும், உங்களுக்கு பால் குடிக்க வைத்த உங்களுடைய தாய்மார்கள். தாய் அந்த கண்ணியத்தை கொடுக்கணும், தாய் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. எனவே இந்த அம்சத்தில் மிக கவனமாக இருக்கணும், பேணுதலாக இருக்கணும், இதை குறித்து வைத்துக் கொள்ளணும். எந்தெந்த பெண்கள் இந்த குழந்தைக்கு பால் கொடுத்திருக்கிறார், ஏன்னா பிற்காலத்தில் அந்த பெண்கள் மூலமாக வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடிய சில பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கும் இந்த குழந்தைக்கும் மத்தியில் திருமணம் நடக்கலாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி ஒன்று நடந்துச்சு. நாம் அபி சுரா அந்த சஹாபி மக்கால ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்த போது இன்னும் ஒரு பெண் வந்து கூறினார், ரெண்டு பேத்துக்கும் நான் பால் குடிக்க வச்சிருக்கேன். அதாவது ரெண்டு பேத்துக்கும் தாய், யாருக்கு? கணவனுக்கும் மனைவிக்கும் ரெண்டு பேத்துக்கும் தாய் இந்த பெண் பால் குடிக்க வச்சிருக்கிறார். இது சொன்ன போது அந்த மனிதன் சொன்னா, எனக்கு இப்படி தெரியாது, எந்த மக்கால இருந்து மதீனா வரைக்கும் போய் இதை கேட்கறதுக்கு ரசூல்லா கிட்ட போயிட்டு கேட்டார். அப்ப ரசூல்லா சொன்னார், எப்படி சொல்லப்பட்டாச்சு என்று ரசூல்லா ரெண்டு பேத்தையும் பிரித்து வைத்தார், ரெண்டு பேத்தையும் பிரித்து வைத்தார். எனவே இந்த விஷயத்துல நாங்க பேணுதலா இருக்கணும், யார் யார் எந்தெந்த பெண்கள் இந்த குழந்தைக்கு பால் கொடுத்தார்கள் என்பதை கவனமா அறிந்து கொண்டு அதை பதிவு செய்து வைப்பது முக்கியமான ஒரு அம்சம். வாஹவாத்துக்கும் மினரபா என்றும் அல்லாஹ் கூறி காட்டுகிறான் இதே ஆயத்தில். அதே போல் பால்குடி உறவு மூலமாக வரக்கூடிய உங்களுடைய சகோதரிகளும் உங்களுக்கு ஹராம், மஹ்ரமானவர்கள் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். நாங்க பொதுவா ஒரு ஹதீஸ கூறி காட்டுகிறோம், ஏற்கனவே சொன்னோம், இது ஒரு கோட்பாடு, இது ஒரு கோட்பாடா இந்த ஹதீஸ் எடுத்துக்கொள்ளுவோம். எந்தெந்த உறவுகள் இரத்த உறவு மூலமாக ஹராம் ஆகிறதோ அதே உறவுகள் பால் குடி உறவுகள் மூலமாக ஹராமாகும் என்பதை பொதுவா அறிந்து கொண்டா சரி அந்த கோட்பாடு. அதற்கு பிறகு அல்லாஹ் தபாரக வதஆல இந்த ஆயத்தில் திருமண சம்பந்தம் மூலமாக வரக்கூடிய உறவுகள், அதுல வரக்கூடிய மஹரம்கள் யார் என்பதையும் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்தி உள்ளார். வஹவாதுக்கும் மின ரபா வ உம்மஹாது நிசாஇக்கும் وربائبكم اللاتي في حجوركم اللاتي دخلتم بهن فإن لم تكونوا دخلتم بهن فلا جناح عليكم وحلائل أبنائكم. இது மூன்று சாரார். இந்த ஆயத்தில் இறுதி பகுதியில் திருமண சம்பந்த உறவு மூலமாக ஹராமாக்கப்பட்டவர்கள் யார், மஹரம்கள் யார், அதில் இந்த ஆயத்தில் மூணு நபர்கள் அல்லாஹ் கூறி காட்டுகிறான். இந்த ஆயத்துக்கு வர முன்னுக்கு வரக்கூடிய ஆயத்தில் நாலாவது சாரார அல்லாஹ் தபாரக வதஆல கூறி காட்டுகிறான். அதை முதலாவது சாராராக நாங்கள் பார்ப்போம் யார் என்று. அந்த ஆயத்தில் அல்லாஹ் தபாரக வதஆல கூறுகிறான், வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉகும் மினன் நிஸாஇ இல்லா மா கத் ஸலஃப் இன்னஹு கான ஃபாஹிஷதன் வ மக்தன் வ ஸாஅ ஸபீலா என்று அல்லாஹ் தடை செய்துள்ளான். நீங்கள் உங்களுடைய தகப்பனார்கள் திருமணம் முடித்த பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். அதாவது என்னுடைய தகப்பனாருக்கு பெண்கள் இருக்கலாம், அவர் திருமணம் செய்த பெண்கள் இருக்கலாம், என்னுடைய தாய் வேற, அது ஒரு பெண், ஒரு மனைவி, மற்ற மனைவிமார்கள் என்னுடைய தகப்பனார்களுக்கு இருக்கலாம். இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். எனவே என்னுடைய தகப்பனார் மரணித்தால் அதற்கு பிறகு எனக்கு என்னுடைய தாப்பனாருடைய சில மனைவிமார்களை எனக்கு திருமணம் செய்து கொள்ள முடியுமா? இது அல்லாஹ் தபாரக வதஆல தடுத்துள்ளான். இது ஜாஹிலியத்தில் இருந்த ஒரு அம்சம். இது அல்லாஹ் தபாரக வதஆல தடுத்துள்ளான். இந்த ஆயத்தில் கூறுகிறான், வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉகும் மினன் நிஸா இல்லா மா கத் ஸலஃப், நீங்கள் உங்களுடைய தாப்பனார்கள் திருமணம் செய்த மனைவிகளை அந்த பெண்களை திருமணம் முடிக்க வேண்டாம். ஏற்கனவே சென்ற நடைபெற்ற அம்சங்களை தவிர, அதாவது ஜாஹிலியா காலத்தில் நடைபெற்ற அந்த திருமணங்களை தவிர, இந்த ஆயத்து இறங்கியதற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு கிட்டிருந்து அந்த தடை வந்ததன் பிறகு நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம். நிச்சயமாக அவ்வாறு செய்வது ஃபாஹிஷா, மானக்கேடான ஒரு அசிங்கமான ஒரு செயல். அதேபோல் அல்லாஹ்வின் கோபத்துக்குரியாக்க அல்லாஹ்வின் கோபத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு செயலாகவும் இன்னும் வழியால் அதிக அது மிக கெட்டதாகவும் இருக்குது, அதாவது மிகவும் கெட்ட ஒரு வழி இதாக இருக்குது என்று அல்லாஹ் தபாரக வதஆலா கூறுகிறான். இதை பத்தி அல் இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா கூறுகிறார் ஒரு தஃப்ஸீர்ல, வமக்தன், முதலாவது இது மானக்கேடான அசிங்கமான ஒரு செயல் ஃபாஹிஷா, இரண்டாவது மக்தன், கோபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல். யாருக்கு? சில தஃப்ஸீர்ல வந்திருக்குது அல்லாஹ்வின் கோபத்திற்குரியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு செயல். இன்னும் இமாம் இப்னு கதீர் இதை பத்தி பேசும்போது கூறுகிறார், அதாவது இது ஒரு வெறுப்பையும் கோபத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு செயல் ஒரு மனிதன்ல. காரணம், அந்த மனிதன்ல அந்த தகப்பனுக்கு வெறுப்பையும் கோபத்தையும் உருவாக்கும். ஒரு ஒரு மகன் தன்னுடைய தகப்பனாருடைய மனைவியை திருமணம் செய்தால் இது இயற்கையான ஒரு அம்சம். ஒரு நபர் இன்னும் ஒரு நபருடைய மனைவி தலாக்காகியதுக்கு பிறகு, அல்லது மரணத்திற்கு பிறகு ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் இயற்கையாகவே அந்த மனிதனுடைய உள்ளத்தில் கோபம் வரும். அந்த மனிதன் சம்பந்தமாக அந்த மனிதனை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் கூறப்பட்டால் அதை பொறுத்து கொள்ள மாட்டார். ஒரு மனைவி அந்த மனிதனை பத்தி பேசினார், அந்த வகையில கோபத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கக்கூடிய ஒரு செயல். அதனால்தான் அந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில இந்த தொடர்பு, இந்த கோபம் வெறுப்பும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தபாரக வதஆலா இதை ஹராமாக்கியுள்ளான். அதே போல்தான் அல்லாஹ் தபாரக வதஆலா ரசூல்லாவுடைய மனைவிமார்களை யாராலும் ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு திருமணம் செய்யக்கூடாது என்று தடுத்துள்ளான். இதுவும் ஒரு காரணம், இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா ரசூல்லாவுல எங்களுக்கு வெறுப்பு வரக்கூடாது, ரசூல்லாவுல எங்களுக்கு கோபம் வரக்கூடாது. இது ஒரு வகையான தஃப்ஸீர். இன்னும் ஒரு தஃப்ஸீர்ல சில சலஃப் கூறியுள்ளார்கள், யாருடைய கோபத்தை உருவாக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய கோபத்தை உருவாக்கும். ஏன்டா இது மானக்கேடான ஒரு செயல் என்று அல்லாஹ் தபாரக வதஆலா தெளிவுபடுத்தி உள்ளான். இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவரை பொறுத்தவரையில் அல்லாஹ் கூறியுள்ளான், வஸாஅ ஸபீலா, இன்னும் வலியால் அது மிக கெட்டதாகும் என்று கூறி காட்டி இப்னு கதீர் ரஹிமஹுல்லா இதை பற்றி கூறும்போது கூறுகிறார், யார் இத அல்லாஹ்வுடைய தடை வந்ததுக்கு பிறகு இது அல்லாஹ் தடை செய்தது தெரிந்து கொண்டு செய்கிறாரோ, அந்த திருமணத்தை முடிக்கிறாரோ, அவர் நிச்சயமாக முர்த்தத்தாக மாறி அவர் கொலை செய்யப்பட வேண்டும், அவருடைய செல்வம் பைத்துல் மாலால் எடுக்கப்பட வேண்டும் என்று கூறிவிட்டு அதுக்கு ஒரு ஆதாரமாக ஹதீஸுல் பரா இப்னு அஸீப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸை கூறி காட்டுகிறார். அது இமாம் அல்பானியால உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு ஹதீஸ், முஸ்னத் இமாம் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரா இப்னு அஸீப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாமாவை ஒரு கொடியை கொடுத்து அனுப்பி வைத்தார், இன்னார் அந்த நபருடைய தகப்பனாருடைய மனைவியை திருமணம் முடித்து விட்டார், எனவே அவரை கொலை செய்து அவருடைய செல்வங்களை எடுத்து வருமாறு ரசூல்லா ஏவி அவரை அனுப்பி வைத்தார். இந்த மாதிரி ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்து இமாம் இப்னு கதீர் இவ்வாறு கூறியுள்ளார், அவர் முர்த்தத்தாக மாறி அவர் கொலை செய்யப்பட வேண்டும், அவருடைய சொத்து பைத்துல் மாலால் எடுக்கப்பட வேண்டும். இதை ஆதாரமாக வைத்து சில உலமாக்கள் ஒரு மஹ்ரமோடு எந்த ஒரு நபர் திருமணம் முடிக்கிறாரோ, தன்னுடைய சகோதரியோடையோ, இல்லாவிட்டால் இன்னும் ஒரு மஹரமோடையோ, இல்லாவிட்டால் உடலுறவு கொள்கிறாரோ, அவர் கொலை செய்யப்பட வேண்டும். இதுதான் அவருடைய ஹத் என்று அதிகமான உலமாக்கள் சலஃபு சாலிஹீன்களையும் ஷேக்குல் இஸ்லாம் இப்னு தைமியாவும் இப்னு உசைமீன் இந்த மாதிரி உலமாக்கள் ஃபத்வா கொடுத்துள்ளார்கள். அதாவது இந்த ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து எந்த ஒரு நபர் தன்னுடைய மஹரம், சகோதரி, இல்லாவிட்டால் தாய், மாமி, சாட்சி, இந்த மாதிரி இரத்த உறவுகளோடு திருமணம் முடிக்கிறாரோ, அது ஹராம் என்று தெரிஞ்சு கொண்டு, இல்லாவிட்டால் உடல உறவு கொள்கிறாரோ, அவருடைய தண்டனை என்ன? கொலை செய்வது. இதுதான் அவருடைய தண்டனை. அண்டு ஃபத்வா கொடுத்துள்ளார்கள். எனவே இது ஒரு சாரார், இது ஒரு சாரார். என்னது? திருமண உறவு சம்பந்தமாக வரக்கூடிய மஹரம்கள்ல ஒரு சாரார், தந்தையுடைய மனைவிமார்கள், இது ஒரு சாரார். உங்களுக்கு டைம் போதுமாகுமோ தெரியாது, மற்றதை மற்ற வகுப்புல பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ். தயிர், இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஆயத்தில் வரக்கூடிய மற்ற மூன்று சாரார்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல நாங்க தெளிவுபடுத்துவோம். இலாஹுனா சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.